வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர், தொலைக்காட்சி விமர்சகர் திரு கோ சீனிவாசன் அவர்கள் கண்ணதாசன் காலத்தை வென்று கவிஞன் என்ற தலைப்புல நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம் கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
வணக்கம், நான் புதுக்கோட்டை சீனிவாசன், ஊடகவியலாளர். இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை புதுகை எஃப்எம் உடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய நிலையத்தாருக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் சிறுகுடல்பட்டியிலே பிறந்தவர். 24/6/1927 தாயார் விசாலாட்சி அம்மையாருக்கும் சாத்தப்பனாருக்கும் மகனாக பிறந்தார். 1927 நம்மை விட்டு மறைந்தார். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் இந்த மண்ணிலே இன்றும் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு அவரை மறக்காத வண்ணம், அவர் மறைந்துவிட்டார் என்ற கருத்திலே இல்லாமல் அவருடைய பாடல்கள் தினந்தோறும் பட்டிதொட்டியெல்லாம் பாமரனுடைய மனங்களிலே நீக்கமர நிறைந்து இன்று வரை அவருடைய பாடல் மங்காமல் ஒளி வீசுகிறது என்றால் அதுதான் அவரின் தனிச்சிறப்பு. கவியரசர் கண்ணதாசனை பொறுத்தவரையில் தமிழ்தாயின் தவப்புதல்வனாய், இந்நூற்றாண்டில் ஈடு இணையற்ற கவிஞனாய், தன்னுடைய வாழ்க்கையை அதன் பாதையிலே சென்று ருசித்த ரசிகனாய், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத செல்ல குழந்தையாய், தன்னுடைய பாடல்களால் உலக மக்களின் மனங்களை ஆண்ட படிக்காத மேதையாய், நடிக்கத் தெரியாத பாமரனாய், எதிரிகள் விரும்புகின்ற செல்ல குழந்தையாய், தன்னுடைய வாழ்க்கை பக்கத்தில் எதையும் மறைக்காத திறந்தநிலை புத்தகமாய், எப்படியோ இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், அத்தனை புகழுக்கும் அவர்தான் பொருத்தமானவர், அவர் மட்டுமே பொருத்தமானவர் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் எப்பொழுதும் கூறும். கருவறை தொடங்கி மனிதனுடைய கடைசி காலம் வரை அவனுடைய உணர்வுகளை, வாழ்க்கையினுடைய இனிமையை தன்னுடைய பாடல்களில் பாடமாக போதித்தவர் இந்த மண்ணிற்கு. தன்னுடைய ஏமாற்றம், ஏக்கம், தோல்வி, அவமானம் அத்தனையும் வெளிப்படையாக பாடல்களிலே சேர்த்தவர். சக மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற காதல், வீரம், பிரிவு, உற்சாகம், ஆரவாரம், மகிழ்ச்சி, இயலாமை, ஏக்கம், இன்பம், துன்பம், ஆற்றாமை, கவலை, கோபம், சோகம், விரக்தி, கயிறு நிலை என்று மனிதனுடைய தோன்றுகின்ற அத்தனை உணர்ச்சிகளுக்கும் ஒரு வடிகாலாய், அந்த உணர்ச்சிகளையே அடிப்படையாக கொண்டு தன்னுடைய பாடல்களை பாடமாக போதித்த வித்தகர் கவியரசர் கண்ணதாசன். தமிழ் கூறும் இலக்கியங்களில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. 4000 திவ்ய பிரபந்தம், நாலடியார் பாடல்கள், சித்தர் பாடல்கள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் என்று இலக்கியங்களிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஆனால் அவருக்கு பிடித்த இலக்கியம் என்பது கம்பராமாயணம் மட்டும்தான். கம்பராமாயணத்தை அவர் மிகவும் நேசித்தார். அவர் திரைப்பட பாடல்களை பாடுவதற்கு கம்பராமாயணம்தான் ஒரு அடித்தளம் விட்டது என்று அவர் சொல்லுவதை அனைவரும் கேட்டிருக்கிறோம். கம்பராமாயணத்தையும் கம்பரையும் அவருக்கு மிகவும் பிடிக்கும். கம்பனுக்கு மேலோர் கவிஞரும் இல்லை, கம்பனின்றி கனித்தமிழ்தான் வாழ்ந்ததில்லை என்று அவர் உறுதிபட சொல்லியிருக்கிறார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற மொழி உணர்வை அவருக்குள் ஊட்டியது நிச்சயமாக கம்பராமாயணம்தான். அந்த அடிப்படையிலே தான் அவர் பல்வேறு இலக்கியங்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பிறந்த இந்த மண்ணிற்கு எத்தனையோ சிற்றிலக்கியங்கள், திரைக்கதை வசனம், தனி தமிழ் கவிதைகள், திரைப்பாடல்கள், புதினங்கள் என்று இந்த மண்ணிற்கு எத்தனையோ அள்ளி கொடுத்திருக்கிறார். இன்றும் தமிழக மக்களால் மறக்க முடியாத ஒரு அரசர், கவியரசர் என்றால் ஐயா கண்ணதாசன் அவர்கள்தான். அவர்களுடைய பிறந்தநாளிலே அவரை பற்றி பேசுவது நமக்கும் இந்த மண்ணிற்கும் மிகப்பெரிய பெருமை வாய்ந்த செய்தியாக நாம் பார்க்கிறோம். கவிஞர் ஐயா மேத்தா அவர்கள் ஒரு முறை சொல்லுகிற பொழுது, கவியரசரை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், பாவலரனுடைய கவிதைக்கும் பாமரனின் காதுக்கும் பாலமிட்டவர் கவியரசர். பண்டிதரனுடைய முந்திக்கும் பணக்காரருடைய தொந்திக்கும் இடையே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பைந்தமிழை கவியரசர் தான் மீட்டார் என்று சொல்லுவார். படித்தவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பண்டிதர்களுக்குமே உரிய கவிதை இலக்கியத்தை எல்லாம் பாமரனுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் நிச்சயமாக கவியரசர் மட்டும்தான். ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழிலே மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயா எனும் ஐந்தானவன், இன்பச் சுவைகளிலே ஆறானவன், இன்னிசை சுரங்களிலே ஏழானவன், சித்திக்கும் பொருட்களிலே எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேளவனை பெற்றானவன், முற்றானவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன், தமைபாதி உமைபாதி தந்தானவன், பெண்மைக்கு சரிபாதி தந்தானவன், காற்றானவன் குளிரானவன், நீரானவன் நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையாக நின்றானவன், அன்பின் ஊற்றாக நின்றானவன் என்று இறைவனை வரிசைப்படுத்தி பாடுவதாக இருந்தாலும், தெய்வத்திடம் மிக பெரிய அளவில் கோபித்து கொள்ளுகின்ற ஒரு நிலை இருந்தாலும் அது கவியரசரால் மட்டும்தான் அந்த பாடல்களை தந்திருக்க முடியும் என்றுதான் தோன்றுகிறது. ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா, ஆளாக்கு அரிசியை வீணாக்க வேண்டாம் தின்னுபுட்டு போடியம்மா என்று தெய்வத்தை அன்னையை உரிமையோடு கூப்பிடுவதாக இருந்தாலும், சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ என் இடர் நகுமோ என்று பராசக்தியிடம் உரிமையோடு கேட்பதாக இருந்தாலும், கருணை மலையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை சிறுவனின் கால்கள் தருவாயோ என்று கேட்பதாக இருந்தாலும், நூறு வகை பூமலரும் கோடி வகை பறவை வரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா, கடவுளில் பேதமில்லை கடலுக்குள் பிரிவுமில்லை என்று சொல்லுகிற பாடலாக இருந்தாலும், இறையில் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் நிதானமாக எல்லாம் தெய்வங்களும் ஒரே தெய்வம்தான், நமக்குள் பிரிவில்லை என்று சொல்லக்கூடிய ஒற்றை கவிஞன்தான் கவியரசர் கண்ணதாசன். இறைவனை கோபமாக திட்டுவதும் கவியரசர் கண்ணதாசன் தான். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன் என்று இறைவனை கண்ணாபின்னா என்று திட்டக்கூடிய உரிமையும் கவியரசருக்கு மட்டும்தான் உண்டு. எப்படி திட்டினாலும் எப்படி கோபித்தாலும் ஒரு தாயிடம் மகன் கோபித்து கொள்வதைப் போலத்தான் தெய்வத்திடம் செல்லக்குழந்தையாக முன்னுரையில் தொடக்கப்பட்ட செல்லக்குழந்தை என்ற பொருள் அது கவியரசருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏனென்றால் அவர் வாழ்க்கையை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்துணை துயரங்களையும் அத்தனை வழிகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அந்த மனிதன் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, தான் பட்ட அந்த சிரமங்களை சக மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்து கவிதையால் உயர்ந்து நின்றவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் தனி கவிதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பருத்தி செடியை பற்றி கூட ஒரு பாடல் பாடியிருக்கிறார். திரைப்பட பாடல்களை விட அவருடைய தனித்தமிழ் கவிதைகள் மிகப்பெரிய உச்சம் பெற்ற கவிதைகளாகவே இருக்கின்றன. கலனிக்காட்டில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் செய்த கனிவு, குடிசை வீட்டில் எரியும் ஒளியின் விளக்கைப் போல இலைகள் இரண்டு வரவு, அது இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசக்கலனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ணச்செடியின் மேலே என்று பருத்தி செடிக்கும் அவர் பாடல் எழுதியிருக்கிறார். இயேசு காவியத்திற்கும் பாடியிருக்கிறார். தத்துவ வேதம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடம் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணுடை இயேசு மறுபடி வருவார், விண்ணரசு முழுமையும் உலகம் ஆளும், இதுதான் தத்துவமே என்று இயேசு காவியத்தையும் பாடியிருக்கிறார். சரி, இறைமகனார் நபிகளுடைய பாடல்களை விட்டு வைத்தாரா என்ன? அதற்கும் பாடியிருக்கிறார். அல்லாவின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன், உலகத்தை காக்கின்ற உயர் தலைவன் அல்லாவே, உன்னையே நாங்கள் உறுதியாய் வணங்குகிறோம். உன்னுடைய உதவியே ஓயாமல் கோருகின்றோம். அருளை கொடையாக்கி யார் மீது சொரிந்தனையோ அவர்கள் வழியிலே நீ எங்களை நடத்திவிடு. எவர் மீது உன் கோபம் எப்போது திரும்புமோ அவர்களது இடம் மாறி வழிவிட்டு எங்களை காத்துவிடு அல்லாவே என்று அதற்கு மேல் அந்த இஸ்லாமிய பாடல்களை நபிதூதர்களுடைய அந்த பெருமைகளை சொல்வதற்கு அன்றைக்கிருந்த ஆலிம்கள் அனுமதிக்கவில்லை. ஆகவே அதை விடுத்து ஆலிம்களுடைய தடையெல்லாம் சரி ஏற்றுக்கொண்டு அதை அதோடு நிறுத்திவிட்டார். அதற்கு பிறகு திரைப்படங்களிலே இஸ்லாமிய பெருமைகளை உங்களுக்கு தெரியும், திரைப்பாடல்களை எத்தனையோ எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். வறுமையும் செல்வம் இழந்ததற்கு பிறகு ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கும் பாடல் செய்திருக்கிறார். மேனி அழகும் காசு பணம் இருக்கும் வரையில் லாபம், இழந்து விட்டால் பாவம், பின் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இதுதான் நான் செய்த பாவம். சுட்ட சோறு பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன், என் தூய உடலை தந்தேன், கெட்டுப்போன செல்வர் போல கேள்வி இன்று நின்றேன், இன்று கேலி பேச கண்டேன் என்று அவர்களுக்கும் பாடல் எழுதியிருக்கிறார். யாரையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார். ஒரு அவசர சூழலிலே வெளியே போகிற பொழுது அவருக்கு ஒரு அவமானம் இன்னல் ஏற்பட்டது, அதற்கும் எழுதியிருக்கிறார். பட்டக்கடன் தீர்ப்பேனா, பாதகரை பார்ப்பேனா, பாவலரை மேடையேற்றி பரிந்துரைக்கப் போவேனா, கொட்டுகின்ற தேலையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா, கொள்ளுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா, ஆற்று மொழி தேடுகிறேன் ஆறவில்லை தேரவில்லை, காற்றதனை கட்டையில் அடைத்து வைத்த கூற்றவனை தேடுகிறேன், என் குழப்பம் மட்டும் அகலவில்லை என்று சொன்னார். கூற்றவன் என்றால் கடவுளாம். கடவுளை, குழப்பத்தை தீர்க்காத கடவுளை அவர் மறைமுகமாக அதிலே வசைபாடியும் அந்த சூழ்நிலைக்காக அந்த கவிதையையும் அவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற அவருடைய அந்த சரிதத்தில் பாகங்கள் பல இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் தொகுத்து ஒன்றரை பக்கத்தில் ஒரு கவிதை வரிகளைப் போல் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை முழுவதுமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பக்தி மிக்க பூஜையறை, காதலர்கள் பள்ளியறை, சக்தியோடு நாயகனாரும் தவும்புரியும் மேருமலை, அக்கறையும் இக்கரையும் நடுவினிலே காவிரியும் பக்குவமாய் ஓடுதல் போல் பயிலுகின்ற கல்வியறை, முற்றுமது காமசுகம் முளைக்கின்ற பூமியல்ல, மற்றும் ஒரு ஜீவனுக்கு வரவு வைக்க வந்த இடம். ஆயினும் ஒருவருக்கொருவர் விட்டு தருவதே காதலுக்கு பெருமை தரும், கண்மணிக்கு இனிமை தரும். கடுகு அரிசியினை கருத்தரையில் கொட்டிவிட்டால் உடனே பொறுக்கி அதை ஓரிடத்தில் குவித்திடலாம். வார்த்தை தினை கொட்டிவிட்டால் மறுபடியும் அள்ள முடியாது. இன்பம் என்று நினைத்தால் எல்லாம் இன்பமயம், துன்பமயம் என்று நினைத்தால் துளையாதோ துன்பமயம். ராமனின் துன்பம் நமக்கு இனி வரப்போவதில்லை. சீதைப்பட்ட வேதனையை சிந்தித்தால் துன்பமில்லை. ஆதாரம் ஒன்றை ஒன்று அண்டி நிற்க வேண்டுமென்று ஓர்தாரம் கொள்ளுகின்றோம், உடனிருந்து வாழுகின்றோம். சேதாரம் என்றாலும் சேர்ந்து வந்த பின்னாலே காதோறும் அன்பு சொல்லி கலந்திருந்தால் துன்பமில்லை. குற்றமெல்லாம் பார்த்து குறை பேச தொடங்கினால் சுற்றமும் இல்லை, சொந்தமெனும் நாதியும் இல்லை. தள்ளி வைத்தால் தங்கமதும் தவிடாக மாறிவிடும், பற்று வைத்தால் வைத்த இடம் பம்பரம் போல் சுழன்றுவிடும். வீட்டுக்கதைகளுக்கு விவரங்கள் வேண்டுமென்றால் கட்டிலே கூடுங்கள், குழவுங்கள். வீட்டுக்கணக்கோ மோர்கணக்கோ பால் கணக்கோ, பேசும் கணக்கெல்லாம் பிறர் முன்னால் பேசாதீர்கள். தப்பு கணக்கென்று சந்தேகப்படாதீர்கள். பெண்டாட்டி தவறென்று பிறர் முன்னால் சொன்னால் கொண்டாட்டம் ஊருக்கு, கொட்டுவார் கையிரண்டை. பால் போல வேட்டியிலே பட்டகரை அத்தனையும் படம் போல் அனைவருக்கும் தெரிந்துவிடும். நாட்டு மக்கள் வாழ்க்கையெல்லாம் நாளும் கலந்துதானே. வீட்டுக்கு வீடு விரிவான கதை இருக்கும். உன் கதையை கேட்டால் ஊரார் அலப்புகிறார்கள். எடுத்த அடி எச்சரிக்கையாக இருந்தால் அடுத்த அடி தப்பாது, ஆண்டவன் உனக்கு துணை இருப்பான் என்று வாழ்க்கையினுடைய ஒரு மனிதன், தாய் தகப்பன், குடும்பம், தம்பதியர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒன்றரை பக்கத்தில் அர்த்தமுள்ள இந்து மதத்தை அப்படியே அள்ளி கொடுத்திருக்கிற கவிஞனை இந்த மண்ணை தவிர, கவியரசரை தவிர வேறு யாரால் முடியும்? இலக்கியங்களிலே இருந்து பாமரன் ரசிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இலக்கியங்களிலே வருகின்ற பாடல்களை அதன் முக்கிய செய்யுளை எடுத்து பாமரன் ரசிக்கக்கூடிய பாடல்களை தந்தவர். மெலியோர் வழிய வரவளரை அஞ்சார், வழியோர் தம்மைத்தாமே மறுவில் பழியேர் கடவுள் அவிசடை மேல் கச்சேவி அஞ்சாதே படர்நிறை புல்லரசை பார்த்து என்று நன்னறியிலே வந்த அந்த பாடல் இலக்கியத்தை எடுத்துதான் அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். பலவீனமான ஒருவன் பலசாலியை பார்த்து பயப்படுவான். அப்படி அந்த பலமான பகையாளியிடமிருந்து தப்பித்து கொள்ள பலவீனமானவன் இன்னொரு பலமானவனை தேடி அவனோடு கூட்டணி அமைத்து கொள்வான். தேர்தல் கூட்டணியைப் போல அப்படி கூட்டணி அமைத்து கொண்டு அந்த பலமானவனிடமிருந்து தப்பிப்பதற்கு இன்னொரு பலமானவனை பலவீனமானவன் தேர்ந்தெடுத்து கொள்ளுவான் என்கின்ற அந்த கருத்தை அதன் உள்ளே வைத்து கச்சேவி என்று சொன்னால் படர்நிறை புல்லரசை பார்த்து என்று அந்த பாடல் கடைசியாக வருகிறது. புல்லரசு என்று சொன்னால் கரடனுடைய அரசன், கச்சேவி என்றால் பாம்பு. இரண்டு குணங்கள் கொண்ட ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி நிம்மதியாக போகும்? இரண்டுமே பகையோடு இருப்பார்களே என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா என்று அந்த பாடலை, இன்று வரை அந்த பாடல்தான் அனைவருக்கும் எந்த மனநிலை சரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பாடலை கேட்டால் ஒரு புத்துணர்ச்சி வருகின்ற அளவிற்கு அந்த பாடல். அதைப்போல மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே கண்கள் இரண்டும் அவன் கலல் கண்டு கழிப்பன ஆகாதே என்று எழுதிய அந்த வரியை எடுத்துக்கொண்டு கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ காலம் இனி நம்மை ஒன்றாய் சேர்ந்து பேசுமோ என்று மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காதலனாகவும் நாட்டியப்பேரலி பத்மினி அவர்கள் காதலியாகவும் நடித்த அந்த பாடல், அந்த படத்தினுடைய பாடல் காட்சி, நான்கு சுவர், அந்த சுவர்களுக்குள் காதலனுடைய புகைப்படத்தை மட்டும் வைத்து கொண்டு நாட்டியப்பேரலி பத்மினி அவர்கள் காதலியாக எப்படியெல்லாம் அந்த முகபாவனையை வைத்திருப்பார். அந்த பாடல் வரிகள் வருகிறது. கதறி கதறி நெஞ்சம் சிவக்கிறது என்று சொல்லுகிறார். அழுகைக்கும் கதறலுக்கும் இடையே நடக்கின்ற உணர்ச்சி போராட்டத்தை அந்த பாடலிலே வைக்கிறார். காதலனுடைய வழியை கதறல் என்ற வார்த்தைக்குள் பொருத்தமாக சேர்க்கிறார். அப்படியே முகமெல்லாம் வாடி கண்கள் சிவக்க உதடெல்லாம் துடிக்க மேனி நடுங்கி ஒடுங்கி உருக்குலைந்து காதலி காதலன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்னவாக இருக்கிறான் என்று கவலையோடு பாடுகின்ற அந்த பாடலில் நடுவிலே அந்த இசையோடு கதாநாயகன் போர் சண்டை போடுவதைப் போல அந்த காட்சி வருகிறது. அப்படி ரொம்ப ருசிகரமான அந்த பாடல். அப்படி போய்கொண்டே இருக்கிற பொழுது கடைசி தொகைராவிலே அந்த பாடலை முடிக்கப் போகிற பொழுது அங்கே இங்கே எங்கே என்று அந்த வார்த்தையோடு அந்த பாடலை முடிக்கிறார். கணையாளி இங்கே, மணவாளன் அங்கே, காணாமல் நான் உயிர் வாழ்வது எங்கே என்று சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார். இப்படி அந்த பாடலோடு மட்டுமல்ல, குளத்தில் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற பொழுது, தண்ணீர் ஊற்றாமல் நன்றாக இருக்கிற பொழுது எத்தனையோ பறவைகள், பலவிதமான பறவைகள் அந்த குளத்திலே வந்து உணவுக்காக வரும், மீன்களை தேடி வரும். அதே நீர்நிலை வற்றிவிட்டால் நிச்சயமாக எந்த பறவையும் வராது. ஆனால் நீர் தாவரங்கள் அந்த இடத்தை விட்டு போகவே முடியாது, அது அங்கேயே தான் இருக்கும். ஆகவே தான் சங்க இலக்கியங்களிலே அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல உற்றிலி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு என்று சங்க இலக்கியத்திலே அந்த பாடல் வருகிறது. அந்த பாடலை வைத்துத்தான் குளத்திலே தண்ணி இல்லை, கொக்குமில்லே, மீனுமில்லே, வெட்டியில்லே, பணமில்லே, பெத்தப்புள்ளே, சொந்தமில்லே என்று அந்த அற்புதமான பாடலை, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்று வருகின்ற அந்த பாடலில் அந்த கருத்தை வைக்கிறார். கலிங்கத்து பரணியிலே ஜெயங்கொண்டார் பாடிய பாடல், வாயின் சிவப்பை வெளிவாங்க, மலர்கண் வெளுப்பை வாய்வாங்க, தோய கலவி அமுதுரைப்பீர், தூங்க கவாடம் திறமினோ என்று அந்த பாடல் முடியும். அந்த பாடலின் செய்யுளை எடுத்துத்தான் வாயின் சிவப்பு விழியிலே, மலர்கண் வெளுப்பு இதழிலே, காயும் நிலவின் மலையிலே, காலம் நடக்கும் உறவிலே என்று அந்த அற்புதமான பாடலை நமக்கு வழங்கியிருக்கிறார். கம்பன் மீது அவர் வைத்த மரியாதை, கம்பனை அவர் உட்கொண்ட உணர்வு, சில பாடல்களிலே கம்பனை சொல்லாமல் கம்பனுடைய பெயரையும் அவருடைய இயற்றிய பாடல்களிலே கொண்டு வருவார். அது அனைவருக்கும் தெரியும். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா என்ற அந்த பாடலையும், கம்பன் ஏமாந்தான் கண்ணியரை சிறு மலர் என்றானே என்ற அந்த பாடலில் கம்பனுடைய பெயர் வரும். அதைப்போல முள்ளும் மலரும் திரைப்படத்தில் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா என்ற அந்த பாடலில் கம்பன் வருடும் காற்று என்று அந்த வரியை அந்த பாடலிலே சேர்த்திருப்பார். ஆக கம்பன் மீது வைத்த மரியாதையை அவர் கடைசி வரை பின்பற்றினார். கண்ணகி வழங்கும் காவலன் இழப்பும் என்ற அந்த தலைப்பில் கண்ணகி வழக்குறை காதையில் தன் கணவன் தவறான நீதி உரைக்கப்பட்டு கொல்லப்பட்டான் என்பதை அறிந்து வெகுகுண்டு பாண்டியனிடம் நீதி கேட்டான். தன் கார்ச்சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்கங்கள் என்று கூறி அச்சிலம்பை உடைத்து அதனை நிரூபித்தான். பொற்கொள்ளன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறி பாண்டியன் உயிர் விட்டான். இந்நிகழ்வை கண்ணகி அணிமணி கார்ச்சிலம்புடைய மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணியே, மணிக்கண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று விவரிக்கிறது சிலப்பதிகாரம். இக்கருத்தை கவியரசர் எப்படி எளிமையாகவும் சுருக்கமாகவும் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள். குற்றம் எங்கே குற்றம் எங்கே, குற்றம் படிந்த குடை எங்கே, கட்டளையிடும் முன் அறிவெங்கே, காவலர் தந்த சிலம்பெங்கே சிலம்பெங்கே சிலம்பெங்கே, புலம்பும் ஒளிச்சிலம்பை எடுத்தே, மணிப்பொறிகள் சிதற முன்னர் உடைத்தே, கலங்கப்பெயர் முழுவதும் துடைத்தே, மதுரை கதிகள் கலங்கி போர் தொடுத்தே என்று அற்புதமான கவிதையை அந்த சிலப்பதிகாரத்தை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார். மாலையிட்ட கணவனோடு காவேரி பூம்பட்டினத்தில் மனமிருந்து ஆட வந்த ஊரிலே பொன் மாலை கொண்ட மணவாளன் மாதவியை பின்தொடர்ந்தும் என்று எடுத்துரைக்கிறார். மற்றொரு பாடலில் இதே கருத்தை மிகவும் எளிமையாக சொல்லுகிறார். காவிரி நகரினில் கடற்கரை ஓரத்தில் கண்ணகி வாழ்ந்திருந்தால் ஒரு மன்னவன் மாலையிட்டான். அவன் பூவிரி மஞ்சத்தில் பொருந்திடும் முன்பே மாதவி வாழ வந்தால் அதையும் கண்ணகி காண வந்தாள். கைப்பிடி நாயகன் காதலுக்காக கண்ணகி காத்திருந்தால் அவள் காதலை தள்ளிய கோவலன் மார்பில் மாதவி சாய்ந்திருந்தாள் என்று சாதாரண ஒரு பாமரனுக்கும் அந்த சிலப்பதிகாரத்தை எப்படி இயல்பாக சொல்லித்தரலாம் என்று அந்த கவி நடையிலே சொல்வதற்கு கவியரசரை தவிர வேறு யாராலும் முடியாது. அவருடைய கவிதையில் செல்லும் பயணத்தில் திட்டமில்லை என்று சொன்னால் கல்லோடும் உள்ளும் உன் காலை உரித்துவிடும், நாளை அறிந்தவருக்கும் நல்வழி கண்டவருக்கும் வேலையும் பிறப்பதுண்டு விருந்தும் கிடைப்பதுண்டு, கூத்தாட்ட அரங்கத்து கோமாளி போலிருந்தால் பார்ப்பவர்கள் சிரித்து விடுவர், உன் பசி மட்டும் போகாது என்று சோம்பேறித்தனத்தை விட்டொழிப்பதற்கு கவிதை பாடியிருக்கிறார். அதைப்போல குழந்தைகளுக்கும் அவர் பாடியிருக்கிறார். குழந்தைகள் முன்னே தகப்பன் குடித்தால் குடிக்க பழகிவிடும், கோபத்தோடு வார்த்தைகள் சொன்னால் குழந்தையும் கற்றுவிடும், செல்லம் கொடுத்து வளர்ப்பதாலே தீமையும் வருவதுண்டு, தினமும் பிள்ளையை போட்டு அடிப்பதாலே சுரணையும் போவதுண்டு, தண்டவாளம் சரியாய் இருந்தால் வண்டிக்கு ஆபத்தில்லை, தாய் தகப்பன் சரியாய் வளர்த்தால் செய்கைக்கு ஒரு குற்றம் இல்லை என்று குழந்தை வளர்ப்பிற்கும் அவர் பாடியிருக்கிறார். அப்படி எண்ணற்ற கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் தமிழ்மண் உள்ளவரை மறக்காத அளவிற்கு அவருடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களால் என்றும் கொண்டாடப்படுகின்ற ஒரு காப்பியமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கவியரசர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மறைந்து விடுகிறார். மறைந்தவுடன் சந்திரபாபு அவர்கள் கண்ணதாசனை பார்ப்பதற்காக வருகிறார். அவர் அந்த மீளா துயரிலிருந்து மீளாத அந்த சூழ்நிலையில் நடிகர் சந்திரபாபு கவியரசரை தேற்றும் வண்ணம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன செய்வது, புகழோடு இருக்கும் பொழுதே ஒருவர் மறைந்துவிட்டார். ஒரு நல்ல பொதுநல சிந்தனையாளர், அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதது, தயவு செய்து நீங்கள் அந்த துயரிலிருந்து வெளியே வாருங்கள் என்று கவியரசரை கேட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார். ஆறுதல் சொல்லிவிட்டு சொன்ன அந்த வார்த்தைகளை கவியரசர் கேட்டு அதை ஒரு பாடலாக மாற்றினார். புகழோடு இருக்கும் பொழுதே ஒருவர் மறைகிறார் என்றால் அவருக்கு எல்லோரும் கண்ணீரால் அஞ்சலி செலுத்துகிறார்கள், அவரை பாராட்டுகிறார்கள். மனிதன் பிறக்கும் பொழுதும் அவர் இறக்கும் பொழுதும் மற்றவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் அது மனித வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சந்திரபாபு அவர்கள் கவியரசர் தேற்றுகின்ற வார்த்தையை சொல்லதை வைத்து ஒரு பாடலாக அந்த பாடலை அவர் உருவாக்கினார். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இரவின் கண்ணீர் பனித்துளி என்போம், முகிலின் கண்ணீர் மலையென சொல்வோம். இயற்கை அழுதால் உலகம் சிலிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்று அந்த பாடல் உருவானது. இப்படி சூழ்நிலைகளுக்கும் அவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். நேரு அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்த பொழுது கவியரசர் அவர்கள் அவருக்கு ஒரு கவியஞ்சலி எழுதினார்கள். சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடை எங்கே, நிலமெல்லாம் விழுந்து வணங்கும் தோற்றம் நெருப்பிலே வீழ்ந்ததிங்கே என்று நேருக்கு பாடினார். மாதர்கள் அழுத கண்ணீர் மழையென பெய்ததையா, தூதர்கள் வடித்த கண்ணீர் துளியெல்லாம் வெள்ளமென போனதையா, ரோஜா மலரே நீ ஏன் மலர்ந்தாய், என் ராஜா இல்லையே மார்பில் சூடுவதற்கு, சாவே உனக்கு சாவு வராதா என்று நேருவுக்கு இரங்கல் பாய் எழுதிய அந்த கவியரசர் மறைகின்ற பொழுது, அந்த மறைவுக்கு முன்னர் கவியரசர் வாளியை பார்த்து, எனக்கு இரங்கல்பா நீதானப்பா எழுத வேண்டும் என்று கேட்டாராம். அவர் 1981 மறைந்ததற்கு பிறகு வாளி அவர்கள் அவருக்கு இரங்கல்பா பாடினார். எப்படி தெரியுமா? கண்ணதாசனே, என் அன்பு நேசனே, நீ தாடி இல்லாத தாகூர், மீசை இல்லாத பாரதி, சிறுகுடல்பட்டியில் சிற்றோடையாய் ஊற்றெடுத்து சிக்காகோ நகரில் சங்கமித்த ஜீவ நதியே, உனக்கு மூன்று தாரம் என்றார்கள், உன் மூலாதாரமே முத்தமிழ்தானே, நீ ஆண் வேடத்தில் அவதரித்த சரஸ்வதி, கண்ணனின் கையில் நழுவி மண்ணில் விழுந்த புல்லாங்குழல், அயல் நாட்டில் உயிர் நீத்த தமிழ்நாட்டு குயிலே, 18 சித்தர்களுக்கும் நீ ஒருவன் மட்டுமே உடம்பாயிருந்ததால் நீ பட்டணத்தில் வாழும் பட்டணத்தார்தான் சந்தேகமில்லை, கோடம்பாக்கத்தில் கோலோச்சிய குணங்குடி மஸ்தானே, திரைப்பட பாடல்கள் உன்னால் திவ்ய பிரபந்தங்களாயின, படக்கொட்டைகள் உன் பாடல் பெற்ற ஸ்தலங்களாயின, இசைத்தட்டுக்களில் உன் பாடல் பதிவு செய்வதை விட எங்கள் நாக்குகளே உங்கள் பாட்டை அதிகமாக பதிவு செய்திருக்கிறது, உன் மரணத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் புலப்படுகிறது, எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன், ஒரு அழகான இலக்கிய புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் மடையன் என்று வாளி அவர்கள் கவியரசருடைய மறைவிற்கு இரங்கல் பாடினார்கள். அவர் மட்டும் பாடவில்லை, தமிழகமே பாடுகிறது. கவியரசருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது, ஆனாலும் கவியரசருடைய அந்த கவிதைகள், நன்னெறி செய்திகள், நேரிய வார்த்தைகள், தமிழின் அழகுகள் அத்தனையும் தமிழ் உள்ளவரை, உலகம் உள்ளவரை நிச்சயமாக அவருடைய புகழ் இந்த மண்ணிலே ஒளி வீசும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை கண்ணதாசன் காலத்தை வென்ற கவிஞன் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு கோ சீனிவாசன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.